الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهد الله أنه لا إله إلا هو والملائكة أولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم وقال رسول الله صلى الله عليه وسلم أقرب الناس من درجة النبوة أهل العلم والجهاد وقال أحمد بن حنبل رحمه الله مع المحبرة إلى المقبرة وقال أيضا أنا أطلب العلم إلى أن أدخل القبر جميع تركريا في مدفة كريا ميلانا علماء في المكالي مكتم இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உலமாக்களே, பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, மிக புனிதமான சந்தோஷமான ஒரு தினத்திலே நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம். உலகத்தில் எத்தனையோ நிகழ்வுகளும் மஜ்லிஸ்களும் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த மஜ்லிஸ்களில் நிகழ்வுகளில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு மஜ்லிஸ் இருக்கின்றது என்றால் அல்லாஹுடைய பெயரை முழு உலகம் பூரா பரத்தக்கூடிய அல்லாஹுடைய கட்டளைகளை சட்டதிட்டங்களை முழு உலக மக்களுக்கும் எடுத்து உரைக்கக்கூடிய உலமாக்கள் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சபை ஒரு மஜ்லிஸ் என்று சொன்னால் அது இந்த மஜ்லிஸ் மிகையாகாது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, முழு உலகம் பூராவும் அல்லாஹுடைய அடியார்களுக்கு அல்லாஹுடைய வல்லமைகளை அவனுடைய குதிரத்துகளை அவனுடைய கட்டளைகளையும் சட்டதிட்டங்களையும் எடுத்து ஏம்புவதற்காக வேண்டி உலகத்துடைய பல பாகங்கள்ல அல்லாஹுடைய சில அடியார்கள் தயாராகி கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களில் எங்கேயும் இன்று சில உலமாக்கள் நமக்கு முன்னால் இதோ வெளியாகி கொண்டிருக்கின்றார்கள். முழு உலக மக்களுக்கும் அல்லாஹுடைய ஏகத்துவத்தை அவனுடைய கட்டளைகளை விளங்க வைப்பதற்காக வேண்டி ஆக உண்மையிலேயே இந்த இடத்தில் இந்த நேரத்தில் நாம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, உலகத்தில் எத்தனையோ செல்வங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த அனைத்து செல்வங்களில் அழியாத செல்வம் ஒன்று இருக்கின்றது என்றால் அது கல்வியுடைய செல்வம். மற்ற அனைத்து செல்வங்களும் காலப்போக்கில் அழிந்துவிடும், முடிந்துவிடும். ஆனால் கல்வியினுடைய செல்வம் அவை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த கல்வி யாருடன் சேருமோ அவர்களுக்கு சிறப்பு சென்று கொண்டே இருக்கும். அந்த கல்வியுடைய செல்வத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வம் தான் குர்ஆனுடைய கல்வி. ஏனென்றால் நவீன காலத்தில் இந்த கல்விக்கு எத்தனையோ கிளைகள், இதற்கு எத்தனையோ கிளைகள் உருவாகி இவைகள் வளர்ந்து கொண்டே செல்கின்றன. ஆனால் இந்த அனைத்து கிளைகளில் அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு செல்வம் என்றால் ஆன்மீக கல்வி, அல்லாஹுடைய வகையுடைய கல்வி, குர்ஆனுடைய கல்வி. இந்த குர்ஆனுடைய சிறப்பை இது யாருடன் இணைந்து விடுமோ அதற்கு அல்லாஹ் சிறப்பை வைத்திருக்கின்றான். அந்த குர்ஆன் எதனுடன் சேருமோ அதற்கு அல்லாஹ் உயர்வை வைத்திருக்கின்றான். குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தவர் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் தான் மலக்குமார்களுடைய தலைவராக இருக்கின்றார்கள். குர்ஆன் கொண்டு வந்து இறக்கப்பட்டது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கின்றார்கள். குர்ஆன் இறக்கப்பட்ட மொழி அரேபிய மொழி. உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளில் மிக சிறந்த மொழி, துவர்க்கத்திலே பேசக்கடக்கூடிய மொழி, கபிரிலே கேள்விகளுக்கு கேட்கப்படக்கூடிய மொழி என்றால் அரேபிய மொழி. அந்த குர்ஆன் அரபி பாஷையில் இருந்ததன் காரணமாக அந்த பாஷைக்கும் சிறப்பு இருக்கின்றது. இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட உம்மத்தினர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத். அவர்களை பற்றி ஹைருல் உம்மா, சிறந்த உம்மத் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, ஆக இந்த குர்ஆன் யார் யாருடன் இணைக்கின்றதோ சேருகின்றதோ அந்த குர்ஆனின் பரக்கத்தின் காரணமாக அவர்களுக்கு அவைகளுக்கு சிறப்பு சென்று கொண்டே இருக்கின்றது. அந்த குர்ஆனுடைய கல்வியை கற்கக்கூடிய, அந்த குர்ஆனுடைய வகையுடைய செல்வத்தை கற்கக்கூடிய ஒரு சபையிலே, ஒரு மஜ்லிஸிலே நாம் எல்லாம் அமர்ந்து இருக்கின்றோம். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இந்த கல்வி செல்வத்திற்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்தை கண்ணியத்தை வைத்திருக்கின்றான் என்றால், உலகத்துல முத முதல்ல முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுப்பதற்காக, அவர்களை நபியாக அனுப்புவதற்காக, நபி அவர்கள் ஹிரா குகையில வணக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில முத முதல்ல ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து நபி அவர்களுக்கு நுபுவத்தை கொடுப்பதற்காக வேண்டி முதலாவது அல்லாஹுவால் இறக்கப்பட்ட ஆயத் இக்ரா என்ற ஆயத்தும் இந்த கல்வியுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். முதலாவது இறக்கப்பட்ட ஆயத் இக்ரா, முஹம்மதை நீங்கள் ஓதுங்கள், முஹம்மதை நீங்கள் படியுங்கள். முதலாவது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், அனைத்து வஸ்துக்களை படைத்த அந்த ரப்புடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள். மீண்டும் அல்லாஹ் இக்ரா என்று குறிப்பிடுகின்றான். முதலாவது இக்ரா நீங்கள் ஓதுங்கள், இரண்டாவது இக்ரா பல்லிஸ் ஓதக்கூடியதை எட்டி வையுங்கள் என்ற கருத்துப்படி முதலாவது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வஹ்யினுடைய ஆரம்பமே இக்ரா என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் ஆரம்பித்திருக்கின்றான். இரண்டாவது கட்டமாக இரண்டாவது முறையா திறக்கிய சூரா நூன்வல் கலம், அதிலேயும் இந்த கல்விக்காக வேண்டி பாதிக்கப்படக்கூடிய சாதனங்கள் அந்த பொருட்களை மையமாக வைத்து அதன் மூலம் அல்லாஹ் சத்தியம் செய்து குறிப்பிடுகின்றான். நூன் வல் கலமே வமாயஸ்துரூன், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பேனையை கொண்டும் அந்த பேனையால் எழுதக்கூடிய எழுத்துக்களின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஏன் அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் இந்த ஆன்மீக கல்விக்கு முக்கியம் இருப்பதன் காரணமாக ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அனைத்து மலக்குமார்களுக்கு மத்தியில கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்த செல்வம் என்ன, அவர்களுக்கு கொடுத்த பாக்கியம் என்ன, கல்வியினுடைய பாக்கியத்தை தான் கொடுக்கின்றான். குர்ஆன்ல கூறுகின்றான், வ அல்லமா ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அனைத்து வஸ்துக்களுடைய பெயர்களை அல்லாஹ் சொல்லி கொடுத்து அந்த வஸ்துக்களை மலக்குமார்களுக்கு முன்னால் போட்டு அந்த வஸ்துக்களை மலக்குமார்களுக்கு முன்னால் போட்டு அவைகளுடைய பெயர்களை அறிவிக்கும்படி அல்லாஹ் கூறுகின்றான். மலக்குமார்களால் அறிவிக்க முடியாத கட்டத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஆதமே இந்த வஸ்துக்களுடைய பெயர்களை நீங்க அறிவித்து விடுங்கள். ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இப்பொழுது அந்த வஸ்துக்களுடைய பெயர்களை அறிவித்துக் கொடுக்கின்றார்கள். அதன் காரணமாக மலக்குமார்கள் மாணாக்கள், மலக்குமார்கள் மாணவர்கள் ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை ஆசான ஹாக்கி, அவர்களை அல்லாஹ் முதர்ரிஸாக ஹாக்கி, கோடிக்கணக்கான மலக்குமார்களுக்கு மத்தியில ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுத்த செல்வம் தான் இந்த கல்வியினுடைய செல்வம். அதனால்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை பற்றி கூறக்கூடிய வேளையில் இன்னமா புஇத்து முஅல்லிமா, உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டது ஆசிரியனாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். ஏன் கல்வி கற்றுக் கொடுப்பதில் அந்த அளவுக்கு சிறப்பு இருப்பதன் காரணமாகத்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அறிமுகம் செய்யக்கூடிய வேளையில் இன்னமா புஇத்து முஅல்லிமன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில இந்த ஆன்மீக கல்வியை கற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு வைத்திருக்கின்றான் என்றால், அல்லாஹ் தன்னுடைய பெயருடன் மலக்குமார்களுடைய பெயரை இணைத்து மூன்றாவது கட்டமாக உலமாக்களை தான் இணைத்திருக்கின்றான். குர்ஆன்ல கூறுகின்றான், ஷஹித அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிக்கது வஉலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த், வணங்கப்படுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ்வும் சாட்சி கூறுகின்றான். அவனுடைய மாணவர்கள் மலக்குமார்களும் கூறுகின்றார்கள், ஆன்மீக கல்வி கொடுக்கப்பட்ட வஹையுடைய கல்வி கொடுக்கப்பட்ட உலமாக்களும் சாட்சி கூறுகின்றார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய பெயருடன் உலமாக்களை இணைத்திருக்கின்றான். உலகத்தில் மாத்திரமல்ல, நாளைய கயாமா நாள்ல இவர்களுடைய சிறப்பை பற்றி நபி அவர்கள் கூறக்கூடிய வேளையில் சொன்னார்கள், அக்ரபு நாசி மின் தரஜத்தின் நுபுவத் அஹலுல் இல்மி வல் ஜிஹாத், நுபுவத்துடைய அந்தஸ்திற்கு நபிமார்களுக்கு மிகவும் சமீபமாக இருக்கக்கூடியவர்கள் யார், இந்த இல்மு கொடுக்கப்படுபவர்கள், இந்த கல்வியுடைய செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் தான் நபிமார்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே,
அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எந்த அளவிற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆன்மீக கல்விக்கு, வஹீருடைய கல்விக்கு முக்கியத்துவம் வைத்திருக்கின்றார். இந்த கல்வியின் மூலமாக உலகத்தில் உள்ள அனைத்து பாக்கியங்களையும் நாம் பெற்றுக் கொள்ளலாம். பணத்தின் மூலமாக அல்ல, செல்வத்தின் மூலமாக அல்ல, செல்வாக்குகளின் மூலமாக அல்ல, ஆட்சி அதிகாரங்களின் மூலமாக அல்ல, இந்த உண்மையான கல்வியின் மூலமாக நாம் நினைக்கக்கூடிய அனைத்தையும் சாதித்துக் கொள்ளலாம். நமக்கு முன்னால் வாழ்ந்த பெரும் பெரும் வல்லுநர்கள், மார்க்க பேரறிஞர்கள், அவர்களுடைய அனைத்து தேவைகளை இந்த உண்மையான கல்வியின் மூலமாக பெற்றார்கள். ஏலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, எந்த அளவுக்கு இந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் இருக்க, ஆனால் இன்று நம்முடைய சமூகத்தில் இந்த கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பதைத்தான் நான் பார்க்க வேண்டும். நம்முடைய நாட்டில் சுமார் 100க்கும் அதிகமான மதரசாக்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த மதரசாக்களுடைய நிலைமைகள், அந்த மதரசாக்களுடைய பொருளாதார விடயம், அந்த மதரசாக்கள் ஓதக்கூடிய மாணவர்களுடைய நிலைமை, அங்கே ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்களுடைய நிலைமை, அவர்களுடைய வாழ்க்கை எந்த முறையிலே கழிந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் பார்த்தோம் என்றால், மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஒரு சில மதரசாக்களில் நாம் பார்க்கலாம் ஒரு வகையில் கவலைப்படக்கூடிய விடயம், சாதாரணமான சிறுவர்கள் ஓதுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் சிலண்டர்களை தூக்கி வீடு வீடாக செல்கின்றார்கள், கடை கடையாக செல்கின்றார்கள், ஒவ்வொரு தெரு தெருவாக சென்று அங்கே 5 ரூபாய் 10 ரூபாயை சேர்த்துக் கொண்டு வந்து மதரசாவிலே கொடுக்கின்றார்கள். இந்த அளவுக்கு இந்த குர்ஆனுடைய வகையுடைய கல்வியினுடைய மதரசா நாளுக்கு நாள் சமூகத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே இதனுடைய தரம் குறைந்து கொண்டே செல்கின்றது. மறுமுனையில் இன்டர்நேஷனல் ஸ்கூல், மறுமுனையில் எத்தனையோ கோலேஜுகள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. அதற்கு சாதாரணமான சிறிய பணம் அல்ல, அதற்கு முதலாவது எடுக்கும் போது டொனேஷன் என்ற பெயரில் லஞ்சம் எடுக்கின்றார்கள். பெயரு தான் டொனேஷன். நீங்க ஏதாவது விரும்பி கொடுங்க, ஆனா கேட்கிறது விரும்பி கொடுத்ததை கொடுக்க தேவையில்ல, அவர்களே கேட்கின்றார்கள். சாதாரணமான முறையில், சாதாரணமான கொழும்பில் உள்ள பெரிய கோலேஜ் அல்ல, ஒரு சாதாரணமான கோலேஜில் ஒருவரை சேர்க்க சென்றாலும் அங்கே டொனேஷன் 40,000 50,000 கேட்கின்றார்கள். ஒவ்வொரு டேர்முக்கு 4,000 5,000 10,000 வரைக்கும் இந்த துனியாவுடைய கல்விக்கு செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆன்மீக கல்விக்கு, இந்த குர்ஆனுடைய கல்விக்கு, வஹீருடைய கல்விக்கு, அதை நடத்தக்கூடியவர்கள் எவ்வளவு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், இதற்குரிய உண்மையான காரணம் என்ன? இந்த கல்வியினுடைய மகத்துவம் நம்முடைய உள்ளத்தில் வரல. துன்யாவுடைய கல்வியின் மூலமாக ஒருவன் பட்டத்தை பெறுகின்றான், அவனுக்கு பதவி கிடைக்கின்றது, அவர் டாக்டராக மாறுகின்றார், இன்ஜினியராக மாறுகின்றார், லோயராக மாறுகின்றார், ஏதோ உலகத்தில் மனிதர்களுக்கு முன்னால பெரிய ஒரு பட்டதாரியாக இருப்பான். ஆனால் ஆசிராவில் அவருடைய நிலை அல்லாஹுக்கு தான் தெரியும். ஆனால் தீனுடையவர்கள், தீனுடைய கல்வியை கற்கக்கூடியவர்கள் உலகத்தில் அவர்கள் இல்லாவிட்டால் ஒரு சபையில் யாரும் அவரை பற்றி கேட்க மாட்டார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், அவர் இல்லாவிட்டால் யாரும் அவரை பற்றி கேட்கப்பட மாட்டார்கள், அவர் அமர்ந்து விட்டாலும் அவரை யாரும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள், அவர் நடந்து செல்லும் பொழுது மக்கள் அவரின் அளவில் இஷாரா செய்து ஜாடி செய்யவும் மாட்டார்கள், மனிதர்களுக்கு மத்தியிலே மறைந்து ஒதுங்கி தான் வாழ்வார்கள். ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், தூபா, அவருக்கு தான் சோபனம் உண்டாவதாக, அவருக்கு தான் நன்மாரயம் உண்டாவதாக, அவருடைய அந்தஸ்தை நபி அவர்களும் சஹாபாக்களும் விளங்கி வைத்திருந்ததன் காரணமாக இந்த தீனுடைய கல்விக்கு அவர்கள் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை சிரமங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் அவர்களுடைய சரித்திரத்தை பார்த்தால் விளங்கலாம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இன்று ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் மதரசாக்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் ஓரளவு ரொம்ப சந்தோஷத்துடன் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு உணவுக்கு கஷ்டம் இல்லை, தேநீருக்கு கஷ்டம் இல்லை, உறங்குவதற்கு இடமுடைய கஷ்டம் இல்லை, இரவிலே காற்றுடைய வசதிக்கோ ஒளிக்கோ கஷ்டம் இல்லை, வெளிச்சத்திற்கோ கஷ்டம் இல்லை. எவ்வளவோ பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் அவர்கள் விளக்கு பட்ட வைப்பதற்கு எண்ணெய் இல்லாததன் காரணமாக பெரிய மாளிகையிலே செக்யூரிட்டி செய்து கொண்டிருக்கின்றார், பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய வீரத்திலே பேசி பாடத்தை கற்றவர்களும் உலமாக்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆரம்ப காலத்தில் அவருடைய அந்த வீரத்திலே வைத்து தன்னுடைய கிதாபை படித்திருக்கின்றார்கள். இன்னும் சிலர்கள் அந்த முதலாவது 15 சந்திரனுடைய ஒளி போக போக கூடிக்கொண்டே இருக்கும், அவர்கள் இந்த சந்திர ஒளியில் கிதாபை படித்ததாகவும் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எண்ணெய் வாங்குவதற்கு கூட அவர்கள்ட்ட வசதி இல்ல. இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மிக முக்கியமான மாணவர். அவர் சிறிய வயதுல இருந்த வேளையிலேயே அவருடைய தந்தை இறந்து விட்டார்கள். இப்பொழுது அவருடைய தாய் இமாம் காபி அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஒரு பாபரத்தை கொண்டு போய் வைக்கின்றார்கள் வேலை செய்வதற்காக வேண்டி. ஒரு பாபரத்தை ஒரு நாளைக்கு ஒரு தானிக், ஒரு தானிக் என்று சொன்னால் ஒரு திருஹத்தில் ஆறில் ஒரு பகுதி, ஒரு நாளைக்கு ஒரு தானிக் தான் அவருக்கு கூலியாக கிடைக்கும். அந்த கூலியை எடுத்துக்கொண்டு தான் இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட கல்வியை கற்றிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு சொன்னா இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட சென்றார்கள், நான் ஒரு தடவை யமனுக்கு சென்றிருந்தேன், எனக்கு எந்த அளவுக்கு வறுமை என்று சொன்னால் நான் காலிலே அணியக்கூடிய செருப்பை ஒருவனிடம், அதாவது அவனிடம் ஒருவனிடம் அடகு வைத்து அவனிடத்தில் ரொட்டியை வாங்கி என்னுடைய பசியை போக்கியிருக்கின்றேன் என்று இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறியிருக்கின்றார்கள். சில மாணவர்கள் அவர்களுடைய சபையில பெரிய தேர்ச்சி பெற்ற உலமாக்கள் அவர்களுடைய பாட அறையில அமரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தா அது அதை விடுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்ல, அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடுவதற்கு விருப்பம் இல்ல. அதனால சிலர்கள் அதாவது சமைக்கப்படாத பச்சை மீனையும் சாப்பிட்டு இந்த புனிதமான கல்வியை கற்றிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு சொன்னா இமாமுல் மதீனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறிப்பிடுகின்றார்கள். நான் சிறிய வயதுல, நான் சிறுவனாக இருந்த வேளையில இந்த கல்வியை கற்பதற்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்ல, அதனால என்னுடைய வீட்டுடைய முகடு உளுவசையில் உள்ள அந்த கதவை விட்டுத்தான் நான் ஆரம்பத்தில் சிறிய வயதில் என்னுடைய கல்வியை கற்றேன் என்று இமாமுல் மதீனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள். இமாம் ஷாஃபி, நம்முடைய இமாம் ஷாஃபி குறிப்பிடுகின்றார்கள், ஆரம்ப காலத்தில் எனக்கு எழுதுவதற்கு பேப்பர் வாங்குவதற்கு கூட என்னிடத்தில் பணம் இல்ல, அதனால அரசாங்க ஆபீஸ்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அங்கே எழுதப்பட்டிருக்கக்கூடிய பேப்பர்களை எடுத்து அதனுடைய மறுபக்கத்தில் தான் நான் ஹதீஸை எழுதி வந்தேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுவார்கள். அந்த அளவுக்கு ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாமா அப்துல் ஃபத்தஹ் அபு குத்தா மத்தபில் முலாலு அவர்கள் தன்னுடைய ஒரு கிதாபுல ஒரு பெரிய மனிதனுடைய சரித்திரத்தை எழுதுகின்றார்கள். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் தஸயிபுனு ஹுல்தூன் என்று சொல்லக்கூடியவர்கள், தஸயிபுனு மிஹலத் என்று சொல்லக்கூடியவர்கள், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர், அவர்கள் வாழ்ந்த ஊர் இஸ்மைன். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் வாழ்ந்தது அவர்கள் பக்தாத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இஸ்மைனிலிருந்து நடந்து செல்கின்றார்கள், பக்தாத் வரைக்கும் நடந்து செல்கிறார்கள். அவர்களே கூறுகின்றார்கள், கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் நான் இரண்டு தடவை கால்நடையாக சென்றிருக்கின்றேன். அவர்கள் கூறுகின்றார்கள், பக்தாதை நோக்கி இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட கல்வியை படிக்க வேண்டும் என்று பக்தாதை நோக்கி வந்தேன். ஊருக்குள்ளே நுழையும் போது எனக்கு செய்தி கிடைக்கின்றது, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் வீட்டிலே சிறைவாசம் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது புறப்படியமான சரித்திரம். அவர்களுடைய காலத்தில் குர்ஆனுடைய பெரிய ஒரு மசாலா ஏற்பட்டது. இந்த குர்ஆன் நமக்கு முன்னால் உள்ள குர்ஆன் மக்ளூகா இல்லையா, இது படைக்கப்பட்டதா இல்லையா என்ற பெரிய ஒரு சர்ச்சை இமாம் அஹ்மதுடைய காலத்தில் ஏற்பட்டிருந்தது. அவர்கள் தன்னுடைய பேச்சில தன்னுடைய கருத்தில பிடிவாதமாக உறுதியாக இருந்ததன் காரணமாக அவர்கள் அடைக்கப்படுகின்றார்கள். இந்த தஸயிபுனு மிஹலத் என்று சொல்லக்கூடிய மாணவர் கேள்விப்படுகின்றார், இமாம் அஹ்மத் அவர்கள் வீட்டிலே சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், சிறை பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள், கடுமையான கவலை இருந்த ஒரு இடத்துல போய் ஒரு அறையை வாடகைக்கு வாங்கி தன்னுடைய சாமான்களை அங்கே வைத்துவிட்டு அவர் பக்தாதில் உள்ள பெரிய ஒரு பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள். பாடம் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பாடத்தில் அமர்ந்து இவர்களுக்குரிய சில சந்தேகங்களை கேட்டு தீர்த்ததற்கு பின்னால் கேட்டார்கள், இமாம் அஹ்மதை நான் சந்திக்க வேண்டும். அப்பொழுது சொன்னார்கள், அஹ்மதை அறியாதவர்கள் இந்த நாட்டில் யாருமே இருக்க முடியாது, இமாமுல் முஸ்லிமீன் முஸ்லிம்களுடைய இமாம் அல்லவா இமாம் அஹ்மத், அவருடைய வீட்டை காட்சி கொடுக்கின்றார்கள், போய் வீட்டுடைய கதவை தட்டுகின்றார்கள், கூறுகின்றார்கள், நான் மிக தூரத்திலிருந்து வந்தவன், என்னுடைய ஊர் ஸ்பெயின், அங்கிருந்து நடந்தே வந்து உங்களிடம் ஹதீஸை படிக்க வேண்டும் என்று தான் நான் வந்தேன் என்று சொல்லி தஸயிபுனு மிஹலத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் அஹ்மதிடம் சொன்ன வேளையில இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், மகனே ஆனால் நீங்க வந்திருக்கிறீங்க உண்மையான ஆசையோடு விருப்பத்தோடு. எனக்கும் ஆசை இருக்கின்றது, உங்களை போன்ற மாணவர்களுக்கு படித்து தரணும். ஆனா நிலைமை உங்களுக்கு தெரியும், நான் சோதிக்கப்பட்டிருக்கின்றேன், நான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றேன். குறிப்பிட்ட சில நபர்களை தவிர வேறு யாரையும் என்னுடைய வீட்டுக்குள்ளே எடுக்கக்கூடாது என்று எனக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு தூரத்திலிருந்து நீங்கள் வந்ததன் காரணமாக முடியுமாயிருந்தால் உங்களுக்கும் ஹதீஸை படித்து தருவேன் என்று சொன்ன வேளையில் அந்த தகீவுன் மிஹலத் கூறுகின்றார்கள், இமாம் அவர்களே, நான் உங்கள்கிட்ட வாரதற்கு எனக்கு ஒரு யோசனை படுகின்றது. ஒவ்வொரு நாளும் காலையில நான் பிச்சைக்காரனுடைய தோட்டத்தில் உங்களுடைய வீட்டுக்கு வருவேன். நீங்க அந்த பிச்சைக்காரனுக்கு பணம் கொடுக்கிற வேளையில ஒரே ஒரு ஹதீஸ் எனக்கு சொல்லிட்டு போங்க, அதுவே எனக்கு போகும் என்று கூறுகின்றார்கள். இப்பொழுது அவரே கூறுகின்றார்கள், நான் ஒரு கையில் ஒரு தடியை எடுத்துக்கொண்டு தலையில் ஒரு பழைய துணியை கட்டிக்கொண்டு இமாம் அஹ்மதுரி வீட்டுக்கு முன்னால் நின்று கொண்டு சத்தம் போடுவேன், அல் அஜிர் அல் அஜிர் ரஹ்மத்துல்லாஹ். அந்த காலத்தில் பிச்சை வாங்குவதற்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை இது, அல் அஜிர் அல் அஜிர் ரஹ்மத்துல்லாஹ் என்று கூறுவேன். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து கொஞ்சம் ஏதோ பணத்தை பெறுவதை போன்று ஒரு ஹதீஸ், இரண்டு ஹதீஸ், மூணு ஹதீஸ் என்று எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இமாம் அஹ்மதின் மூலமாக நான் 3,00,000 ஹதீஸ்களை தெரிந்து கொண்டேன் என்று குறிப்பிடுவார். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, யார் இவரை சிறையிலே அடைத்தாரோ அந்த அதிகாரி இறந்ததற்கு பின்னால இமாம் அஹ்மத் மீண்டும் வெளியிலே வந்துவிடுகின்றார்கள். அவர்களுடைய சபையில ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில அந்த மாணவர்களை பார்த்து இமாம் அஹ்மத் சொல்லுவாங்க, நீங்க உண்மையான மார்க்க பற்று உள்ள கல்வியில தேர்ச்சி உள்ள கல்வியில ஆசை தாக்கம் உள்ள ஒரு மாணவனை பார்க்கணும்டா, இந்த சத்தியை பார்த்துக்கோங்க, இவர் மாதிரி ஒரு மாணவனா என்னுடைய வாழ்க்கையில கண்டதில்லை. கடைசி அவர் நோய்வாய்ப்படுகின்றாரு, அவர் இடத்துல தங்கியிருந்த செய்தியை கேட்டு இமாம் அஹ்மத் அங்கே செல்கின்றார்கள். இமாம் அஹ்மதுடன் சேர்ந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களும் அந்த காலத்தில் உள்ள அறிவாளிகளும் செல்கின்றார்கள். அந்த ஹோட்டல் காரர்களுக்கு ஆச்சரியம், நம்முடைய இடத்துல தங்கியிருக்கக்கூடிய இவருக்கு இமாம் அஹ்மதே நோய் விசாரிக்க வருகின்றார்களா என்று எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கின்றார்கள். பின்னால சத்தியம் மிகழ சொன்னார்கள், நான் என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பத்திற்கு மத்தியில் இருந்தாலும் கூட இந்த அளவு எனக்கு கவனிப்பு கிடைக்காது, இந்த ஹோட்டல்ல கிடைத்த கவனிப்பை போன்று என்று கசீபுன் மிஹலத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறினார்கள் என்றால், கல்வியை படிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கின்றார். ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு படித்தார்கள், அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலக மக்களுக்கு அவர்களுடைய கண்ணியத்தை எடுத்து காட்டினான். நம்முடைய தாரீஹுல சரித்திரத்தில் முஹம்மது பின் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக பிரசித்தி பெற்ற பெரிய இமாம் தான். முஹம்மது பின் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபு அப்துல்லாஹி பின் மந்தா என்று அவர்களுடைய பெயர். அவர்கள் தன்னுடைய 20வது வயதில் சஃபரை ஆரம்பிக்கின்றார்கள். 20வது வயதில் சஃபரை ஆரம்பித்து தொடர்ந்து 45 வருடம் பிரயாணம் செய்து தன்னுடைய 65வது வயதில் தான் நைசாபூர் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு திரும்பி வருகின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் திரும்பி வந்த வேளையில் என்னுடைய கிதாபுகளை சுமந்து வந்த ஒட்டகம் மாத்திரம் 40 ஒட்டகைகள் என்னுடைய கிதாபுகளை சுமந்து வந்தேன். நான் 1,700 ஆசிரியர்களிடம் பாடம் படித்திருக்கின்றேன். அவர்களிடம் கேட்ட ஹதீஸ்களை எழுதி அதை பாதுகாத்து அதை சாக்குகள்ல கோணிகள்ல போட்டு கட்டி அதை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என்னிடம் தற்போது 5,000 சாக்குகள் இருக்கின்றது என்று அல்லாமா அபு அப்துல்லாஹி பின் மந்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள். 65வது வயதில் தான் வீட்டுக்கு திரும்பி வருகின்றார். அதற்கு பின்னால திருமணம் முடித்து அவர்களுக்கு குழந்தையும் கிடைத்ததாக சரித்திரத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு நாள் வந்து கேட்கிறாங்க, நீங்க இப்ப பெரிய ஒரு இமாமாக இருக்கின்றீர்கள், முஸ்லிம்களுடைய இமாமாக இருக்கின்றீர்கள், இந்த சந்தர்ப்பத்திலுமா இந்த இங்க் பொட்டில மை பொட்டில வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு சொன்னார்கள், மால் மஹ்பரா இலல் மக்பூரா, இந்த மை போட்டல் கபரை போய் அடையும் வரைக்கும் என்னுடன் இருந்து கொண்டே இருக்கும் சொன்னார்கள். கபரை போய் அடையும் வரைக்கும் நான் எல்மை தேடிக்கொண்டே இருப்பேன் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்றால், இந்த கல்விக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். ஒரே ஒரு ஹதீஸை விளங்குவதற்காக, ஒரே ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக பல மாத காலமாக பிரயாணம் செய்திருக்கின்றார்கள். பல மாத காலமாக இரவு பகலாக பிரயாணம் செய்து மதீனாவிலிருந்து ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஜன்மோ ஷாம் தேசத்திற்கு மிசிரத்தில் சென்ற சரித்திரங்கள் சிறப்பள்ளியமானது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அந்த அளவுக்கு இந்த கல்வியை பாதுகாப்பதற்காக இந்த குர்ஆனுடைய ஹதீஸுடைய கல்வியை உலக மக்கள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அவ்வளவு பெரிய தியாகங்களை செய்துவிட்டார்கள். காலம் வரைக்கும் இந்த கல்வி வந்து சேர்ந்திருக்கின்றது. ஆனால் இன்று நாம் பார்க்கலாம் இந்த கல்விக்காக வேண்டி எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. மாற்றமாக லௌகீக கல்வி, உலக கல்வி, அதை நாம் படிக்க கூடாது என்று சொல்லவில்லை. தாராளமாக படிக்கலாம். ஆண்களுக்கும் படிப்பதற்கு சில முறைகள், ஆண்களுக்கும் படிப்பதற்கு சில வரையறைகள், அதே மாதிரி பெண்களுக்கும் இருக்கின்றன. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, ஆண்களை போன்று அனைத்து துறைகளையும் பெண்கள் படிக்க வேண்டும் என்ற நியதி கிடையாது. சில பெண்களுக்கு பங்கு இல்ல, நபிமார்கள் ஆண்கள் மாத்திரம் தான். ஹிலாபத்தில் பெண்களுக்கு பங்கு இல்ல, ஹலீஃபால ஆண்கள் மாத்திரம் தான். காபியில தீர்ப்பு கொடுப்பதில் பெண்களுக்கு பங்கு இல்ல, நீதிபதி ஆண்கள் மாத்திரம் தான். ஆக ஆண்களை விட சில விஷயங்களில் அல்லாஹ் பெண்களை விட ஆண்களை உயர்த்தி வைத்திருக்கின்றான். அதனால் ஆண்கள் படிக்கக்கூடிய அனைத்து துறைகளிலையும் பெண்கள் படிக்க வேண்டும் என்று இன்று அந்நியவர்கள் கூறிக்கொண்டிருப்பது இது இஸ்லாத்திற்கு உகந்த ஒரு கொள்கை அல்ல. இஸ்லாத்தில் படிக்க கூடாது என்பதல்ல, ஆண்களும் படிக்கலாம், பெண்களுக்கும் நபி அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். புகாரி ஷரீஃபில் ஒரு ரிவாயத்து வருகின்றது. சில பெண்கள் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பயான, உங்களுடைய உபதேசங்களை, உங்களுடைய புத்திமதிகளை ஆண்கள் பல சந்தர்ப்பங்களில் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். நீங்க எங்களுக்காக வேண்டியும் நமக்காக வேண்டியும் ஒரு மஜ்லிஸை ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க எல்லாம் இந்த நாள்ல இந்த நேரத்தில் இந்த இடத்துல ஒன்று சேருங்கள் சொல்லி நபி அவர்கள் பெண்களுக்கென்று விசேஷமாக ஒரு நேரத்தை ஒரு இடத்தை ஏற்படுத்தி மார்க்க விடயங்களை பெண்களுக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். நபியுடைய மனைவி ஹஸ்ஸா ரழியல்லாஹு அன்ஹா இஸ்லாத் அவர்கள் நபி அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால ஷிஃபா அல் அதவியா என்று சொல்லக்கூடிய பெண்ணிட்ட போய் அவர்கள் அதாவது எழுதக்கூடிய அந்த எழுத்து துறையை படித்திருக்கின்றார்கள். ஹஸ்ஸாவை நபி அவர்கள் திருமணம் முடித்ததற்கு பின்னால அதே பெண்மணியை கூப்பிட்டு ஹஸ்ஸாவுக்கு நல்ல முறையில இதை அழகான முறையில் எழுதுவதற்கு படித்துக் கொடுங்கள் என்று அந்த பெண்மணியை நபி அவர்கள் கேட்டும் இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, ஆக எதை படிக்க வேண்டுமோ அதற்கு ஒரு வரையறை இருக்குது, ஒரு சட்டதிட்டம் இருக்குது, அதற்குட்பட்டு தாராளமாக பெண்கள் படிக்கலாம். நம்முடைய இஸ்லாமிய சரித்திரத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. இஸ்லாமிய சரித்திரத்தில் பெரும் பெரும் கவிஞர்கள் பெண்களிலே இருந்திருக்கின்றார்கள், பெரும் பெரும் முஹத்திஸீன்கள் பெண்களிலே இருந்திருக்கின்றார்கள். மஹதி என்று சொல்லக்கூடிய அந்த உமையா அப்பாசியாசருடைய ஆட்சி காலத்திலே உள்ள மஹதி என்று சொல்லக்கூடிய அரசருடைய மகள் அவள் பெரிய ஒரு கவிஞராக இருந்திருக்கின்றார். அதே மாதிரி ஹலீஃபா முஸ்தஃபி பில்லா என்றவருடைய மகள் உலையா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அவளும் மிகப்பெரிய கவி புரியக்கூடிய பெரிய ஒரு கவிஞர் பெண்ணாக இருந்திருக்கின்றார். ஏன் முஹஜிஸின்களில் சையீதா நஃபீசா என்று சொல்லக்கூடிய பெண்மணி மிகப்பெரிய முஹஜிஸாக இருந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு இந்த அல்லாமா இப்னு அசாக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய பெண் ஆசிரியைகளை பற்றி கூறக்கூடிய வேளையில் எனக்கு 80-க்கும் மேற்பட்ட பெண் ஆசிரியர்களிடம் நான் ஹதீஸை படித்திருக்கின்றேன் என்று அல்லாமா இப்னு அசாக்கிய ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறியிருக்கிறார்கள். ஏன் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் அதில் சாதாரணமானவர்கள் அல்ல. நபியுடைய மனைவிமார்களில் மிகவும் மிக தேர்ச்சி பெற்ற ஒரு அறிவுள்ள பெண்மணி ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிடுவார்கள், மிக முக்கியமான அவர்கள் குறிப்பிடுவார்கள், பெரும் பெரும் சகாபாக்கள் பெரும் பெரும் ஆயிஷாவிடத்தில் வந்து பல ஹதீஸ்களை கேட்பதை நான் கண்டுகொண்டிருக்கின்றேன். ஏன் ஹஜ்ரத் அபூ மூஸல் அஷ்அரி ரழியல்லாஹு கூறுவார்கள், எங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான மசாலா சிக்கலான ஒரு மசாலா வந்துட்டா நாங்கள் ஹஜ்ரத் ஆயிஷாட்ட தான் போவோம், ஹஜ்ரத் ஆயிஷாட்ட போனா நிச்சயமா நமக்கு அதற்குரிய தீர்வு கிடைக்கும் என்று ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுவார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, ஏன் நபி அவர்கள் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், என்னுடைய வஹீனுடைய கல்வியின் பாதியை என்னுடைய சஹாபாக்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய வஹியினுடைய கல்வியின் பாதியை என்னுடைய சஹாபாக்களிடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள், மறுபாதியை ஆயிஷாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மார்க்க கல்வியில உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருந்தார்கள். 6 வயதுல நபி அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். 9 வயதுல தான் நபி அவர்களுடன் வீடு கூடுகின்றார்கள். அவர்களுடைய 18வது வயதுல நபி அவர்களை பிரிந்து விடுகின்றார்கள். 18வது வயது ஒரு பெண் வாழ வேண்டிய வயது. அந்த வயதிலேயே நபி அவர்களை பிரிந்து விடுகின்றார்கள். அந்த 9 வருட காலத்தில் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமா அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் சுமார் 2210 ஹதீஸ்களை ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்திருக்கின்றார்கள். அவர்களே ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிடுகின்றார்கள், மக்கால என்னுடைய வயது 8 இருக்கும் பொழுது நான் விளையாடி கொண்டிருந்தேன். நபி அவர்களுக்கு சூரா கமரில் உள்ள ஒரு ஆயத்து பலிஸ்தாஅது மௌஇதுஹும் வஸ்தாஅது அதஹா வஅமர் என்ற இந்த ஆயத்து நபி அவர்களுக்கு இறங்கியதை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன், நான் கேட்டுக் கொண்டிருந்தேன் என்று ஹதரத் ஆயிஷா கூறுகின்றார்கள் என்றால், 8 வயதுல நம்முடைய சிறுவர்கள் நம்முடைய சிறுமிகள் குர்ஆனை பார்த்து கூட ஓத முடியாத அவர்களால் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஆயத் இறங்கியதை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் கேட்டுக் கொண்டிருந்தேன் என்று கூறுவார்கள் என்றால், அந்த அளவுக்கு அவர்கள் கல்வியில தேர்ச்சி பெற்றுத்தான் இருந்தார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, சஹாபி என்று பிரபலியமான ஒரு ஹதீஸ் கிதாபு தேவ்பந்த் போன்ற மதரசாக்கள்ல தௌரா ஹதீஸ் அதுவும் ஓதி கொடுக்கப்படுகின்றது. சஹாபி என்று சொல்லக்கூடிய கிதாப், அந்த சஹாபி கிதாபை கையால எழுதியது அவர்களுடைய மகள் தான் எழுதினார்கள். வாப்பா வாயால சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அவர்களுடைய மகள் தான் அந்த கிதாபை தன்னுடைய கையால் எழுதி இருக்கின்றார்கள். இன்று உலகத்தில் பல நூற்றுக்கணக்கான மதரசாக்கள் அந்த கிதாப் ஓதி கொடுக்கப்படுகின்றது. அதை எழுதியது இமாம் சஹாபி மகள். ஹனஃபி மதஹபில் இன்னும் ஒரு பிரத்யேக கிதாப் இருக்கின்றது, பதாயி அல் சனாயி என்ற ஒரு கிதாப் இருக்கின்றது. அந்த கிதாபு போர்வை செய்யப்பட்டதற்குரிய காரணமே ஒரு வித்தியாசமான காரணம். ஒரு கிதாப் இருக்கின்றது, அந்த கிதாபு போர்வை செய்யப்பட்டதற்குரிய காரணமே ஒரு வித்தியாசமான காரணம். பதாய சனாய என்ற அந்த கிதாபை போர்வை செய்வதற்குரிய காரணமே ஒரு பெண். அந்த பெண் மிகப்பெரிய முஹத்திஸாக இருந்தால், ஹதீஸ் கலையில் தேர்ச்சி பெற்றவளாக இருந்தால், மறுமுனையில் அழகு சௌந்தரியாக இருந்தால், அந்த காலத்தில் உள்ள அரசர்கள் இளவரசர்கள் மன்னர்கள் செல்வந்தர்கள் உலமாக்கள் எல்லோருமே போட்டி போடுகின்றார்கள், இந்த பெண்ணை தான் நாம் திருமணம் முடிக்க வேண்டும். பல ஆயிரக்கணக்கானவர்கள் தன்னுடைய விருப்பத்தை அந்த பெண்ணுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். இப்பொழுது அந்த பெண் பாருங்கள், எவ்வளவு விவேகமான பெண்மணி, எவ்வளவு தேர்ச்சி உள்ள பெண்மணி. அவள் பதில் எழுதுகின்றார் அனைவர்களுக்கும், யார் என்னை திருமணம் முடிக்க விரும்புகின்றீர்களோ அவர்கள் எல்லோரும் ஒரு கிதாபை கோர்வை செய்ய, யாருடைய கிதாபு எனக்கு விருப்பமாக இருக்கின்றதோ அவரையே நான் திருமணம் முடிப்பேன் என்று ஒரு விடயத்தை எழுதி அனுப்புகின்றார். ஆயிரக்கணக்கான உலமாக்கள் அவர்கள் சித்தகில் கலையில கிதாபுகளை கோர்வை செய்கின்றார்கள். கடைசியில பதாய சனாயா என்ற அந்த கிதாபை எழுதியவர், அந்த கிதாபு தான் அந்த பெண்ணுக்கு பிடித்து விடுகின்றது. அந்த கிதாபை எழுதியவரை தான் அந்த பெண் மனம் முடித்திருக்கின்றார். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, இந்த அளவுக்கு நம்முடைய இஸ்லாமிய சரித்திரத்தில் பெண்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் இல்லாமல் இல்லை, இருக்கத்தான் செய்தார்கள். ஆனால் மார்க்கத்தில் பேணுதலோடு சரியாக என்ற வரையறைக்கு உட்பட்டு மார்க்கத்துடைய கட்டளைக்கு உட்பட்டு தான் கற்றார்களே தவிர, இந்த காலத்தில் உள்ளவர்களே மாதிரி அல்ல. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, இன்று நாம் பார்க்கலாம் நம்முடைய சிலர்கள் நம்முடைய சில பெண்கள் ஆண்களை போன்று பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காகவே ஆங்காங்கே செல்கின்றார்கள். நம்முடைய நாட்டை விட்டுருங்க, வெளிநாடுகளுக்கு தட்டம் தனியாக பல வருஷ காலம் வெளிநாடுகளில் கல்வியை கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பருவான ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கணவன் அல்லது மஹரமான ஆண் துணை இல்லாமல் பருவான ஹஜ்ஜு செய்வதற்கு கூட மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனால் கடல் கடந்து ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, வருட கணக்கில் ஒரு நூறு இருநூறு மைல் அல்ல, பல ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து நம்முடைய எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் பல நாடுகள்ல எத்தனையோ வகை வகையான கல்விகளை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இதற்கு நாம் பதில் கூற வேண்டும். ஏதோ பெண்ணை பெற்றுவிட்டோம், குழந்தையை பெற்றுவிட்டோம், ஆணை பெண்ணை பெற்றுவிட்டோம், பேரை வைத்துவிட்டோம் என்று முடிந்து விடுவதல்ல. இது அல்லாஹுடைய பெரிய ஒரு அமானிதம். குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு செல்வம். இதை பற்றியும் கயாமனால அல்லாஹ் கேட்பான். ஆனால் இன்று நாம் பார்க்கலாம், நம்முடைய பெண்கள் இஸ்லாத்தை தூக்கி ஒரு பக்கத்தில் வைத்துட்டு, மார்க்கத்தை வைத்துட்டு, ஷரியாத்தை வைத்துட்டு, அந்நியவர்கள் போட்ட திட்டத்தின் மூலமாக அந்த திட்டத்திற்கு ஏற்ப அவர்கள் கல்வியை கற்றதன் காரணமாகத்தான் சமூகத்தில் எவ்வளவு பாரசூரமான தவறான குற்றமான விடயங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன? மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத முறையில் அவர்கள் வெளியில் சென்றது. தாராளமாக பெண்கள் கல்வி கற்கலாம், அதில் தேவையான சில விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். உதாரணத்திற்கு வைத்தியத்துறை, குழந்தை பேரு, இதையெல்லாம் நம்முடைய பெண்கள் படிக்க வேண்டும். ஏன் நம்முடைய பெண்கள் அந்நியவர்கள்ட்ட போவதை விட இஸ்லாமிய பெண்கள்ட்ட போய் அவர்களிடத்தில் தன்னுடைய நோய்களை காட்டிக் கொள்ளலாம். அதனால மகப்பேறு இது போன்ற சில கல்விகளை தாராளமாக பெண்கள் கற்கலாம். ஆனால் கற்கக்கூடிய வேளையில் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட முறையில் இஸ்லாத்தில் போடப்பட்ட அந்த வரையறைக்கு உட்பட்டு அவள் கற்றவளாக மாறிவிட்டால் அவளுக்கு தான் அல்லாஹ்வுடைய சில கண்ணியம். அதற்கு மாற்றமாக இன்று நாம் பார்க்கலாம், மார்க்கத்தை ஒரு பக்கத்தில், ஷரியாத்தை ஒரு பக்கத்தில் வைத்துட்டு இந்த இஸ்லாம் புனிதமானது, பெண் அவள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவள் கண்ணியமானவள், அவளுடைய கற்பு பரிசுத்தமானது, அவளுடைய மானம் பரிசுத்தமானது, வெட்கம் இருக்கின்றது, அது ஈமான்ல ஒரு பாதி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வெட்கம் ஈமானில் பாதி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உனக்கு வெட்கம் இல்லாவிட்டால் நீ நினைத்ததை எல்லாம் செய்ய என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்று வெட்கம் என்பது படிக்கக்கூடிய மாணவிகள்ட்ட, உயர்கல்வி படிக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவிகள்ட்ட நூற்றுக்கு ஐந்து வீதமும் இருக்காது என்றால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் வெட்கம் குறைந்து ஆண்களை விட வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். உதாரணத்திற்கு உள்ளாடையோடு வெளியனோடு வெளியில போவதற்கு நமக்கு கூச்சம். அதை விட மோசமான ஆடைகளை அணிந்து கொண்டு தைரியமாக துணிச்சலாக நம்முடைய பெண்கள் வெளியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதனால் ஏற்படக்கூடிய பாவத்திற்கு யார் காரணம்? அந்த பெண்கள் மாத்திரமல்ல, அந்த பெண்களை பெற்றெடுத்து வளர்க்கக்கூடிய பெற்றோர்களும் மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, பெண்களுடைய விஷயத்தில் நபி அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய விஷயத்தில் மாதிரி வேறு யாருடைய விஷயத்திலும் அந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யல. நபி அவங்க சொன்னாங்க, புகாரியில பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், மா தரத்து பாதி ஃபித்னதன் அபர் அலர் ரிஜாலி மினன் நிசா, ஆண்களுக்கு பெண்ணை விட மிக பயங்கரமான ஒரு ஃபித்னாவை நான் விட்டு சென்றதே இல்லை. பயங்கரமான ஃபித்னா ஆண்களுக்கு பெண்ணை தான் விட்டு செல்கின்றேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வலை இந்த பெண்களாக இருக்கின்றார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள். பெண்களை வைத்து சைத்தான் வலையை விரித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த வலையில நம்முடைய பெண்களும் வீழ்ந்து பாரதூரமான செயல்கள் எந்த அளவுக்கு ஒரு பத்திரிகைகள் இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் அமெரிக்காவோட மாத்திரம் வருடத்திற்கு 15 லட்சம் கருக்கள் கலைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 15 லட்சம் கருக்கள் கலைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மேல் வகுப்புல படிக்கக்கூடிய மாணவிகளில் 48% மாணவிகள் திருமணத்திற்கு முன்னே தாய்மையை அடைந்து விடுகின்றார்கள். பிறந்த உடனேயே நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்படுகின்றன. இவ்வளவு பாரதூரமான விளைவுகளுக்கு காரணம் என்ன? மார்க்கத்தை சரியாத்தை விட்டுட்டு வெறுமனே கல்வி என்ற போர்வையில் சென்றதன் காரணமாக. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆனால் இந்த காலத்திலேயும் மார்க்கத்தை பேணி, சரியாத்தை பேணி, கட்டளைகளை பேணி கல்வி கற்கக்கூடிய பெண்களும் இல்லாமல் இல்லை. எந்த பெண்கள் கற்கலாம், ஆனால் ஆண்களை விட்டும் தனியாக இருக்க வேண்டும். ஆண்களோடு சேரக்கூடாது, ஆண்களோடு கலக்கக்கூடாது. அவர்கள் பிரயாணம் செய்யும் பொழுதும் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டு செல்ல வேண்டும். அங்கே படிக்கக்கூடிய காலத்திலேயும் அவர்கள் ஒதுங்கி தனியாக இருக்க வேண்டும். மீண்டும் திரும்பி வரக்கூடிய வேளையிலும் அவர்கள் தனியாக தன்னுடைய மகரமான ஆண்களுடைய துணையுடன் வர வேண்டும். இந்த மாதிரியான கட்டுப்பாட்டுக்கு கீழால் பெண்கள் படிக்கலாம். இப்பொழுதும் ஒரு இடத்துல சில வருடங்களுக்கு முன்னால ஈராக்கில் உள்ள ஒரு பெண்மணி ராணி லண்டன் செல்கின்றால் மெடிக்கல் செக்ரட்டரியில் உள்ள முக்கியமான ஒரு துறையில் படிப்பதற்காக வேண்டி ஈராக்கிலிருந்து தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் அவன் அட்வான்ஸ் லெவல் படித்துக் கொண்டிருக்கின்றான். அவனை தன்னுடைய மகரமாக கூட்டிக் கொண்டு அவள் லண்டன் சென்று லண்டன்ல அந்த துறையை அந்த கல்வியை அவள் படித்திருக்கின்றாள். தனக்கு உதவிக்காக வேண்டி தன்னுடைய சகோதரனை கூட்டிக் கொண்டு தன்னுடைய முழு முகத்தையும் மூடிக்கொண்டு அந்த யூனிவர்சிட்டியில் அந்த ஈராக்கிய பெண்மணி படித்திருக்கின்றார். உலகத்தில் இல்லாமல் இல்ல, தேவை மார்க்கத்துடைய அடிப்படையில் வாழணும் என்றா அல்லாஹ் மார்க்கத்தை லேசாக்கி வைத்திருக்கின்றார். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அதனால இந்த சில பெற்றார்களும் வந்திருக்கிறார்கள், உதவியாளர்களும் வந்திருக்கின்றார்கள். ஏதோ வெறுமன மதரசாவில் மாணவர்களை ஓத வைப்பது அதோடு நம்முடைய விடயம் முடிந்து விடாது. அவர்களுக்கு தோதுவா நாமும் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் ஒரு ஆபீஸுடைய வாப்பா, நான் ஒரு ஆணிமுடைய வாப்பா என்று சொல்ல வேண்டும் என்றா மார்க்கத்துடைய சுண்ணத்தான விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், நம்முடைய நடையில் இருக்க வேண்டும், நம்முடைய உடையில் இருக்க வேண்டும், நம்முடைய தொழில் வியாபாரம் சுத்தமான முறையில் இருக்க வேண்டும். அந்த உணவை உண்டுதான் அவர்கள் படிப்பார்கள், அதன் மூலமாக சம்பாதித்த பணத்தை கொடுத்துத்தான் அவர்களுக்கு நாங்கள் செலவழிப்போம். அந்த பணம் ஹராமாகிவிட்டது என்று சொன்னால் அதை உண்ணக்கூடிய மாணவர்களும் மோசமான தவறான விளைவுகளுக்கு தவறான பாவங்களை செய்வதற்கு அவர்கள் தூண்டப்பட்டு விடுவார்கள். அதனால் நம்முடைய தொழில் சுத்தமாக இருக்க வேண்டும், உடை சுத்தமாக இருக்க வேண்டும், உணவு சுத்தமாக இருக்க வேண்டும், கொடுக்கல் வாங்கல் சுத்தமாக இருக்க வேண்டும், வீட்டுடைய சூழலை இஸ்லாமிய முறைக்கு ஆளாக்க வேண்டும். மகன் பள்ளியில 9 மாதம் 10 மாதம் மதரசால படிச்சுட்டு வீட்டுக்கு வருகின்றான், நாம் வீட்டுடைய சூழலை மாற்றாவிட்டால் அந்த சூழலிலிருந்து அவன் கெட்டு போய்விடுவான். அவனுக்கு தோதுவாக நம்முடைய முழு சூழலை மாற்ற வேண்டும். நம்முடைய மகளுடைய, நம்முடைய மனைவியுடைய, மற்ற மக்களுடைய சூழலை வீடுக்கு தோதுவாக மாற்றினோம் என்றால்தான் இவர் கற்கக்கூடிய இந்த கல்வியின் மூலமாக நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, முழு உலகத்தில் உள்ள மக்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கும். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அதனால இந்த ஆன்மீக கல்வியினுடைய சிறப்பை நாம் மறந்துவிடக் கூடாது. இதனால் கிடைக்கக்கூடிய உயர்வு கண்ணியத்தை மறந்துவிடக் கூடாது. இதன் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெரிய பெரிய பாக்கியங்களை ஆஹிராவுல நமக்காக தயாரித்து வைத்திருக்கின்றான். இதை கற்பதற்காக வேண்டி நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி நம்முடைய முன்னோர்கள் இமாம்கள் எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள், ஆனால் அதில் 101 சிரமம் கூட, 1001 சிரமம் கூட இந்த அரபி மதரசாக்கள் இல்ல, எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து அல்ஹம்துலில்லாஹ் மாணவர்களுக்கு இலவசமாக அவர்கள் கல்வியை புகட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது போன்ற கல்வி கூடங்கள் இன்னும் நம்முடைய சமூகத்தில் அதிகரிக்கப்பட வேண்டும். உலமாக்கள், மார்க்கத்தில் தேர்ச்சி பெற்ற ஞானிகள், அறிவாளிகள் மேலும் மேலும் பரவிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்நியவர்களுடைய மிகப்பெரிய சதித்திட்டம் இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு, இஸ்லாத்தை அழிப்பதற்கு, நபியுடைய சுண்ணத்தில் நம்முடைய வாலிப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெறுப்பை ஏற்படுத்துவதற்கு எத்தனையோ திட்டங்களை தீர்த்திக் கொண்டு அதற்காக வேண்டி நம்முடைய இஸ்லாத்திலே உள்ள மிக முக்கியமானவர்களை விலைக்கு வாங்கி அவர்கள் சொல்வதை விட ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை பற்றி பேசினால் உலகம் பூரா அது எடுபடும். அதற்காக வேண்டி இஸ்லாத்திலே உள்ள சிலர்களை விலைக்கு வாங்கி அவன் இஸ்லாத்தை பற்றி மோசமாக பேசுகின்றான். அவ்வாறு வாங்கப்பட்டவர்கள் ஒருவன் தான் சல்மான் ருஷ்டி, பங்களாதேஷில் உள்ள தஸ்லீமா நஸ்ரீன், இன்று உலகத்தில் பலர்கள் அதே மாதிரி மிஸ்ரில் டாக்டர் அஸ்மாவி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருக்கின்றார், டாக்டர் துராபி என்று ஒரு ஆள் இருக்கின்றார். இவர்கள் எல்லாம் நவீன காலத்தில் இஸ்லாத்திற்கு குஞ்சகம் விளைவிப்பதற்காக வேண்டி அந்நியவர்களால், யூதர்களால் விலைக்கு வாங்கப்பட்ட பொருட்களாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மிஸ்ரில் ஒரு ஆள் இருக்கிறார், டாக்டர் அஸ்மாவி என்று சொல்லக்கூடியவர். அவர் நேர குரானுக்கு மாற்றமான கருத்து. குரான் அல்லாஹ் கூறுகின்றான், வலா தங்கியுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின், முஷ்ரிக்கான பெண்மணிகளை அவர்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும் நீங்க திருமணம் முடிக்காதீங்க, திருமணம் முடிப்பது ஹலால் இல்ல. ஆனால் அவன் கூறுகின்றான், உலகத்தில் உள்ள எல்லா பெண்மணிகள் அவள் யூதராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, எல்லா பெண்ணையும் திருமணம் முடிக்கலாம் என்று மிஸ்ரிலே உள்ள ஒருவன் கூறிக்கொண்டிருக்கின்றான். அதே மாதிரி ஹசன் துராபி என்று சொல்லக்கூடியவன், மதுபானத்தை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான், குர்ஆன்ல தெளிவாக வந்திருக்கின்றது. ஆனால் அவன் மதுபானத்தை ஹராம் இல்ல, இந்த காலத்தில் உள்ள விஸ்கி பியர் போன்றவைகளை தாராளமாக அருகலாம், தாராளமாக குடிக்கலாம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றான். இவ்வாறு இஸ்லாத்திலே உள்ள மிக முக்கியமானவர்களை விலைக்கு வாங்கி இஸ்லாத்திற்கு பங்கம் ஏற்படுத்துவதற்காக, இஸ்லாத்திற்கு ஊறு விளைவிப்பதற்காக வேண்டி அந்நியவர்கள் பெரிய திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து நாம் நம்மையும் பாதுகாக்க பாதுகாக்க வேண்டும், நம்முடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், ஏன் முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய குரானை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே தேர்ச்சி பெற்ற உலமாக்களுடைய பெரிய ஒரு குரூப் தேவை, அதிலே தேர்ச்சி பெற்ற கல்விமான்களுடைய பெரிய ஒரு ஜமா தேவையாக இருக்கின்றது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனால இதற்கு எந்த அளவு நாம் உதவி செய்வதோடு அவர்களுக்கு தோதுவாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதோடு இந்த கல்வியினுடைய பொறுமதியை உள்ளத்திலே இருத்தி இதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் நாம் அனைத்தையும் சாதித்துக் கொள்ளலாம். நபியவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே இந்த கல்விக்காக வேண்டி ஹதரத் முஆஜிபுன் ஜபல யமனுக்காக, ஹதரத் முசபிபுன் உமைர மதீனாவுக்காக, ஹதரத் அப்துல்லாஹிபுன் மசூத இராக்கிற்காக அனுப்பி வைத்தார்கள். ஏன் நபியுடைய காலத்திலேயே நபியவர்களும் தன்னுடைய சஹாபாக்களை பல பாகங்களுக்கு பல இடங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். குரான படித்துக் கொடுங்க, மசாலிகளை சொல்லிக் கொடுங்க, தொழுகையை சொல்லிக் கொடுங்க, ஜகாத்துடைய சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுங்க என்று நபியவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அனுப்பி வைத்தார்கள். இந்த கல்வியின் மூலமாக உலகத்துடைய அனைத்தையும் அந்த சஹாபாக்கள் பெற்றார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பை அறியாதவர்கள் யாரும் இல்லை. ஆரம்பத்தில் மிக ஏழ்மையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்களுடைய அறிவுக்கு நிகர் அவர்களை என்று கூறலாம். அந்த அளவுக்கு அறிவில் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் பின்னால் அவர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தான். ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், நான் என்னுடைய பணத்திற்கு ஜகாத் மாத்திரம் 40,000 தீனார் கொடுக்கின்றேன் என்று சொன்னார்கள். 40,000 தீனார் ஜகாத் கொடுப்பதாக இருந்தால் அவர்களுடைய முழு சொத்து எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? நோக்கமாக இந்த தீனை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் நம்முடைய முழு வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்கள் இங்கே படிப்பதை போன்று நம்முடைய பெண்களுக்கு அழகான முறையில் தீனுடைய கருவியை கொடுத்து இஸ்லாமிய முறையில் அந்த பெண்மணிகளை வளர்க்க வேண்டும். குழந்தைகளை இஸ்லாமிய முறைப்படி வளர்க்க வேண்டும். நம்முடைய நடை உடைகளை இஸ்லாமிய முறைப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதோடு நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது, நாம் கற்றிருக்கக்கூடிய கல்வி மிக மிக குறைவு தான். யாரும் நினைக்காதீங்க ஓதி முடிக்கக்கூடிய மாணவர்கள், பட்டம் வாங்கக்கூடியவர்கள் ஏதோ ஓதி முடித்துட்டோம்னு சொல்லி இதுதான் நம்முடைய ஆரம்பம். ஏதோ சில கிதாபுகள் எங்களுக்கு ஓதி தரப்பட்டிருக்கின்றது, இதற்கு பின்னால இப்பொழுதுதான் அந்த கிதாபுகளை நாம் படிக்க போகின்றோம். நமக்கு ஒன்றுமே தெரியாது என்று உணர்வு இருந்தால் தான் அல்லாஹ் எத்தனையோ கல்விகளை ஞானங்களை கற்றுத் தந்து கொண்டே இருப்பான். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது, ஒரு நாளைக்கு 30,000 ஹதீஸ் தெரியும், அவரை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? இமாம் அஹ்மத் ஒன்றுமே பேசல, 60,000 ஹதீஸ் தெரியும், அவரை பத்தி என்ன சொல்றீங்க? ஒன்றுமே பேசல, 100,000 ஹதீஸ் தெரியும் சொன்னாங்க. அவருக்கு கொஞ்சம் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். 100,000 ஹதீஸ் தெரிந்தவரை ஹதீஸ்ல கொஞ்சம் தெரியும் என்று சொல்லி இமாம் அஹமது சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் அதனுடைய வாசலுக்கு கூட இன்னும் நாம் செல்லவில்லை. அதனால நாம் யாரும் படித்து முடிக்கல, இப்பதான் படித்துக் கொண்டிருக்கிறோம். சமூகத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். சமூகத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. அதனால ஆத்திரப்படாம அவசரப்படாம சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் அதற்கு தோதுவான முறையில் மார்க்கத்தில் நமக்கு கூறப்பட்ட பிரகாரம் அவைகளை அணுகி நாமும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும். நம்முடைய பயானை விட, நம்முடைய பேச்சை விட சமூகம் இன்றைக்கு நம்முடைய செயலை பார்க்குது. நம்முடைய பயான் இல்லை, நம்முடைய பேச்சு இல்லை, நம்முடைய செயலை தான் முழு உலகமும் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அதனால மக்களுக்கு நம்முடைய செயல் முன்மாதிரியாக, நம்முடைய நடத்தை முன்மாதிரியாக, நம்முடைய பேச்சுவார்த்தை ஆக வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதோடு நபி அவர்களும் நபி தோழர்களும் எந்த தீனுக்காக வேண்டி தன்னுடைய முழு உயிரையும் மாய்த்துக் கொண்டார்களோ அதே தீனை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி நாமும் இன்று வெளியாகிக் கொண்டிருக்கின்றோம். இந்த தீனை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி உலகம் பூரா சென்று அல்லாஹுடைய தீனை எட்டி வைத்துக் கொண்டே இருப்போம் என்ற அந்த நல்ல நோக்கத்தை இந்த நல்ல சபையில நல்ல நேரத்தில் நாம் எல்லாம் வைத்துக் கொள்வோமாக என்று கேட்டு எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் கபூல் செய்து இங்கே கூடியிருக்க கூடியவர்களையும் கபூல் செய்வானாக, இங்கே வெளியாகக்கூடிய உலமாக்களையும் கபூல் செய்வானாக, ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களையும் கபூல் செய்து இங்கே உள்ள உஸ்தாதுமார்கள் உதவியாளர்கள் யார் யார் எந்தெந்த வகையில் உதவி செய்திருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மறைமுகமான சகல் உதவிகளையும் கொடுத்தருள்வானாக. யா அல்லாஹ், நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நீ விரும்பக்கூடிய முறையிலே நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள நீ தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிரஹ்மத்துக்கு யா ரஹ்மர் ரஹீமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இஸ்லாமியின் அமுல்படுத்தப்படும். அவ்வளவுக்கு அதிகாரம் உள்ளவனாக இருந்தான், ஒரு அடக்குமுறையாக ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அந்த காலத்தை பனி இஸ்ராயேலிலே ஒரு அடக்குமுறையாக ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அந்த பெருமையால அதிகாரம் முன்னேற்றவன் சொன்ன மூசா அலி இஸ்லாம் அவங்க வந்த பொழுது மூசா அலி இஸ்லாம் பாருங்க, ஆட்சியும் இல்லை, அதிகாரமும் இல்லை, பட்டம் பதவியும் இல்லை, கையில செல்வமும் இல்லை, செல்வாக்கும் இல்லை, வெறும் கையோடு வந்தார்கள். அவருடைய படைகளுமோ பயங்கரமான படை, ஏராளமான படை, அவருடைய அதிகாரம் எல்லாத்துக்கான சக்திகளோடையும் அஸ்பாபுகளோட மஹ்லூக்காதோட பக்கத்தால வந்தான். மூசா இஸ்லாம் ஈமானோடையும் ஆமானோடையும் வந்தார். சபோட பெரியார்களே, ஃபிரௌன் சொன்னான், வஹாதிக்கு அன்ஹாரு கதிரீமின் தஷ்டியா பலா துப்சிருவன், பனி இஸ்ராயல் அப்பாவிகள் சிறுபான்மை உள்ளவனா வாழ்ந்தவங்க, அந்த காலத்தை சிறுபான்மை இருக்கவனா வாழ்ந்தவங்க மணி இஸ்ராயல்கள், கிப்தியர் சிராவுடைய ஆட்கள் அவங்க தான் மெஜாரிட்டி ஆனவங்க. மணி இஸ்ராயலை பார்த்து பாருங்க, என்னுடைய கட்டளை படித்தா என்ன நடக்குது? நான் நினைச்சால் நினைக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுப்பேன், நினைக்கிறவங்களுக்கு தண்ணியை கொடுக்காம நிறுத்திடுவேன். அந்த காலத்தை தண்ணி நீர் இரவு பெருமை அடிச்சான். நான் நாடுகளுக்கு நீர் கொடுப்பேன், நாடுகளுக்கு நீரை கொடுக்காம இருப்பேன். இதை காண்றீங்களா நீங்க? என்னையெல்லாம் விரும்பியார வணங்க போறீங்க? அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை அவன் வச்சு மக்கள் எல்லாருடைய ஈமானம் பிரசாத் பண்ண ஆரம்பிச்சான். மேலாண்மை நண்பர்களே, அந்த நேரத்தால் மூசா இஸ்லாம் வந்தார்கள். அவங்களுடைய பனி இஸ்ராயேல் சிறுபான்மையினர் கொஞ்சம் பேர். அவங்களுக்கு சொன்னாங்க ரெண்டு விஷயம், ரெண்டு விஷயம், நீங்க அல்லாஹ்வின் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை வைங்க. தவக்குல், தவக்குல் சொல்றது தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு, தன்னுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வால் எதனையும் சாதிக்கலாம், உன் பக்கமே நான் மீள்கிறேன் என்று அல்லாஹ் பக்கம் மீள்றது. அல்லாஹ்வுக்கு உண்மையான தவக்குல் வைங்க. ரெண்டாவது, நீங்க உங்களுடைய வீடுகளை கிப்லாவாக ஆக்கி நீங்க தொழுகிய நிலை நாட்டி வாங்க. கையில அதிகாரம் ஒன்றும் இல்ல, கையில ஆட்சி இல்ல, செல்வாக்கு இல்ல, செல்வம் இல்ல, ஆயுதம் இல்ல, வெறும் கையோடு வந்தா மூசா அலைஹிஸ்ஸலாம். மேலாண்மை நண்பர்களே, பனி இஸ்ரவேலுக்கு கொடுத்த அல்லாஹ் வாழ்க்கை திட்டம் இது, இந்த மாதிரி நீங்க வாங்க. ஃபிரௌனுடைய படை எல்லாம் பெருசு, அவன் அந்த பக்கத்தான் வந்தான். இப்ப மக்ளூகாத்தோட வந்தவனும் அல்லாவோட சம்பந்தப்பட்ட தீனோட வந்தவங்களும் மோதி கொண்டாங்க. ஆனா இவங்க ஜனத்தொகையில குறம், எல்லாத்துக்கும் பலவீனமானவங்க. மூசா கிட்ட சொன்ன உறுதியோட அசாரப்புக்கும் ஐயுகுளிக்க அதுவக்கும் வயசுக்கும் பயசூர் கைப்பட்ட ஆமாம் சொன்ன அல்லா நிச்சயம் உங்களுடைய எதிரியாகும். அவன் எவ்வளவு பெரிய படைபலத்தோட ஆட்சி அதிகாரத்தோட அவன் அதிகாரத்தோட இருந்தாலும் அவன் அல்ல அழிச்சே தீர்ப்பான். உங்களுக்கு தரப்பட்ட தர்த்தீபில முறையில உறுதியாயிருங்க. பனீஷாக உறுதியாக இருந்தார்கள். ஈமான் தவக்குள்ளையும் தொழுகையிலையும் உறுதியாக இருந்தார்கள். சகோதர நண்பர்களே, அல்லா ஃபிரௌன் அவருடைய ஆட்சி அதிகாரம் அவருடைய படைகள் எல்லாத்தையும் அழித்து அல்லா இவனை மேலாகி காட்டினான். இது தீனுடைய வழி, இது துனியாவுடைய வழி. வெற்றி பெறும் வேறொரு முறையில் அழிச்சிருக்கலாமே. எங்களுக்கு சொல்லும் போல சொல்றாங்க, ஏன் அல்லாம தண்ணீர் அழிக்கணும் என்றிருந்தால் நேரத்தோடு ஆயத்தில் அவன் தண்ணியுடைய அவன் தண்ணீர் மக்களுக்கு சப்ளை பண்றதை வச்சு அவனுடைய அதிகாரத்தை மக்களுக்கு விளங்கப்படுத்தினான். அதன் மூலம் தன்னுடைய உயர்வை மக்களுக்கு தெளிவுபடுத்தினான். எனக்கு இந்த ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, இந்த நிர்வாக பொறுப்பு இருக்கிறது, எனவே நான் நினைக்கிறதை செய்வேன். அல்லாஹ் எதன் மூலமா பிராணிகள் மஹ்லூக்காத்தின் மூலமாக உதவி பெற உயர்வடைய கண்ணியமடைய முயற்சி செய்கிறானோ அதிலேயே அல்லாஹ் அழிவு உண்டாக்குவான். அதன் மூலமே அழிப்பான். அவனே நம்மளோட ஆட்சியை வச்சான், அவனுடைய ஆட்சி பலத்தை வச்சு அவன் முயற்சி செய்தான். அல்லாஹ் ஆட்சி மூலம் அழிச்சு நாசமாய் காட்டினான். பிராணத்தை மாதிரிதான். இதே போல இந்த காரணம் காரண பத்தியால சொல்லும் பொழுது அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிக செல்வ வசதி உள்ளவன். மூசா அலி இஸ்லாம் அவன் போனாங்க, அவன் இருக்கக்கூடிய செல்வம், அவன் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு, அதை வச்சு அவன் கர்வம் அடைந்தான், பெருமை அடைந்தான். இருந்திருக்கக்கூடிய செல்வாக்கு செல்வத்தை வச்சு எதையும் எனக்கு செய்யணும், நீங்க உங்களால வேண்டியது செய்ய. மூசா அலி இஸ்லாத பாப்பல கையில ஒன்றும் இல்ல, ஆயுதம் இல்ல, வசதி இல்ல, ஒன்றும் இல்ல, இவன் கையில எல்லாம் இருக்கிறதே. சல்லிய வீசினால் எதையும் செய்யணும், காசியை கொடுத்து எதையும் சாதிக்கலும். அதே மாதிரி மூசா அலி இஸ்லாத்த அழிக்கிறதுக்காக வேண்டி ஒரு பெண்ணுக்கு காசி அதிகமான தங்கங்கள் கொடுத்து செல்வத்தை கொடுத்து அவன் அந்த மாதிரி ஒரு முயற்சி செய்தான். மூசா அலி இஸ்லாத்த அழிக்கணும் என்கிறதுக்காக, ஏன் அவன் பார்வையில் செல்வம் பெருசி, செல்வத்தால் எதனையும் எனக்கு சாதிக்கலும், சல்லிய வீசினால் எதையும் செய்யலும் எனக்கு என்று அவன் நம்பிக்கை. ஒரு பெண்ணை ஏற்பாடு பண்ணினான். சகோதரர்களே நண்பர்களே, எந்த செல்வத்தின் மூலம் அவன் கர்வம் அடைந்தானோ, பெருமைப்பட்டானோ, எதையும் சாதிக்கலாம் என்று நம்பினானோ, அந்த செல்வத்தாலே அல்லாஹ் உண்டாக்கிறான். அவனையும் அவனுடைய மாளிகைகளோட சேர்த்து நாங்க பூமிக்குள்ள சுரி வாங்கினோம் அப்படிங்கிறார் அல்லாஹ். இதே மாதிரி பேரான சகோதர நண்பர்களே, ஹாமான் அவனுடைய பதவி, அவனுக்கு பெரிய ஒரு பதவியை கொடுத்திருந்தான் பிறாவன். ஹாமானுக்கு பெரிய ஒரு பதவி, அவனுக்கு அவனுடைய பதவியை வச்சு அவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, என்னைய யாரால முட்டேலாது, என்னையோட யாருக்கும் முட்டேலாது, என்னையோட யாராவது முட்டை வந்தா தட்டி போட்டுருவேன். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு பெரிய அதிகாரம், அவனுக்கு அவன பதவியால எதையும் செய்யும் அவன் நம்பிக்கை. மேலாண் சகோதர நண்பர்களே, அல்லாஹ் அவன பதவியில வச்சே அவனை அழிச்சு காட்டினான். அத மூசா அலி இஸ்லாத்தின் தீன் மூலமாக. இதே சுருக்கம் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில எங்களுக்கு வச்சிருக்கிறார். நபி அவங்க வாராம வெறும் கையோட ஈமானும் ஆமாலோட வந்தார்கள். கையில செல்வம் இல்ல, அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு ஒன்று இல்ல, அதிகாரம் ஒன்று இல்ல, மிச்சம் தடவீனமானவர்கள் ஈமானோட ஆமாலோட வந்தார்கள். அபூஜர்கள், அவன் மக்கான தலைவன், அபூஜருக்கு பெரும் படைகள், அவனுக்கு பெரும் அதிகமான ஆட்கள், அவனுக்கு பெருத்த செல்வம், எல்லாத்திலையும் அபூஜகில் முன்னுக்கு இருந்தான். மேலான சகோதர நண்பர்களே, ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட தீன் மூலம் அபூஜகில அல்லாஹ் அழிச்சு அல்லாஹ் உலகத்தில் காத்திருக்கிறான். இது போல நபியாவுடைய வாழ்க்கையில சில நாட்டு மக்கள் இருந்தாங்க அரசர்களாக. சில அரசர்களுக்கு தாவத்துடைய கடிதம் அனுப்பினாங்க, தாவத்துடைய கடிதத்தை அனுப்பி வச்சாங்க. அவன் கடிதத்தை வாசி பார்த்தான். அரசன் வாசி பார்த்துட்டு அவனுக்கு இருந்த அந்த கர்வத்தின் காரணமாக அப்படியே பிச்சு வீசி விட்டான். இந்த சீட்டை எடுத்துக்கொள்ள நான் தயாரில்லை, எனக்கு இருக்கக்கூடிய படைபலம், எனக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம், எனக்கு எதையும் செய்ய ஏழுமன்றா முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வரட்டும் என்னோட மோதி பார்க்கறதுக்கு. ரெண்டு ஆடையும் அனுப்பி வச்சான், அவரை பிடிச்சுக்கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. நபியா மதீனாவுக்கு அனுப்பி வச்சா ஆடை பிடிச்சுக்கொண்டு வாங்க நேரத்தில். எனக்கு இந்த மாதிரி தவத் கொடுத்து கடிதம் எழுதுனாலும் அவர் யார், அவ்வளவு பெரிய ஆள், அவரு இவ்வளவு காலம் நான் ஆட்சி செய்யறேன், எனக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கிறது, இவ்வளவு பெரிய பதவி இருக்கிறது. ரெண்டு பேர் அனுப்பி வச்சாவன். மேலான சகோதர நண்பர்களை, ரசூலுல்லாஹி ரெண்டு பேரும் போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் மிஸ்கீன்களை வச்சுக்கொண்டு ஈமானோட ஆமானோடும் உள்ள ரெண்டு மூணு பேரை வச்சுக்கொண்டு பக்கத்து உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க, எங்களோட நாட்டு அரசர், எங்களோட ரப்பு, எங்கட அரசர் உங்களை கூட்டிட்டு வர சொல்லிருக்கிறாரு, உடனே புறப்படுங்க. நபி சாதன் சிரிச்சு கொண்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க வேண்டாம், அடுத்த நாள் அவரை கூட்டிக்கொண்டு வரப்பட்டது. ரெண்டு பேரும் வந்தா, புறப்படுங்க போவோம், எங்க போவோம், எங்கட ரப்பு, எங்கட அரசர் உங்களை வர சொல்றாரு, யார் அவங்களோட ரப்பு சொன்னா, இப்படி எங்கட மன்னர் இருந்தார். நபி சாதன் சொன்னா, நேத்துல அவர் செத்துட்டாரு, அவனோட மகனை அல்லாஹ் அவர் மீறி சாட்டி அவரை கொண்டு போட்டு மகன் ஆட்சிக்கு வந்துட்டாரு. இது பாருங்க, அங்க போய் பார்த்துன்னா அரசனை மகன் கொண்டு போட்டு மகன் ஆட்சிக்கு வந்திருந்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, நபி அவருடைய தாவத்துடைய கழுதை பிச்சு வீசினதுனால சொன்னாங்க, எப்படி என்னுடைய தீனுடைய தாவத்துடைய கடியத்தாவன் பிச்சு பிச்சு வீசினானோ அல்லாஹ் அவனோட ஆட்சியை பிச்சு வீசுவான் அப்படின்னு. யார் அல்லாஹ் தீனுக்கு தீன இல்லாமாக்கி தீன நாசமாக்கி கொண்டு துனியாவை பாதுகாக்க தெண்டிப்பார்களோ அவருடைய துனியாவுக்கு அபாயம், அவர் துனியாவுக்கு அழிவது. தீன நாசமாக்கி கொண்டு துனியாவை பாதுகாக்க போனால் அவருடைய துனியாவுக்கு அழிவது. நபி அவனை வாயாலே சொல்லிட்டாங்க, ஏன் இந்த தாவத்துடைய தீனுடைய கடிதத்தை பிச்சு வீசினது போல அவனை துனியாவெல்லாம் பிச்சு வீசுவான். அது கொஞ்ச நெஞ்சமான செல்வம் அல்ல, அவன் பெரிய ஒரு அந்த அரசன், மிகப்பெரிய ஒரு அரசன். அவன் ஆட்சிக்குள்ள எவ்வளவு பெரிய தங்கம் வெள்ளிகள், எவ்வளவு பெரிய செல்வம். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் அவனை பிச்சு வீசினா அப்படின்னு மகன் மூலமா அழிவாண்டா உண்டாக்கினான். இது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல எல்லா விஜயத்துக்கும் அல்லாஹ் எங்களை படிப்பினை வச்சிருக்கிறார். யார் யாரெல்லாம் அவங்கள்ட்ட இருந்த மஹ்லூகாத்துகள் மூலமாக நாம் பாதுகாப்படையலாம், உயர்வடையலாம், கண்ணியம் அடையலாம், அதன் மூலமா நாம் வெற்றி பெறலாம் என்று வந்தார்களோ அவ்வளவு பேரும் அல்லாஹ் தோல்வி அடைய வச்சு காட்டியிருக்கிறார். யார் ஈமானோட ஆமாலோட வந்தார்களோ மேலான சகோதர நண்பர்களே, அல்லாஹ் அவர்களை வெற்றி அடைய செஞ்சிருக்கிறார். இதனால் சொல்லப்படுது எங்களுக்கு தீன், தீன் என்று சொல்வது நாங்க விலகி கொள்ளப்படாது. இது எல்லாம் மௌத்துக்கு பரவுதானே, எங்கள் எல்லாருடைய பேச்சில எங்கள் எல்லாருடைய யோசிச்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால் தீன். அது மௌத்துக்கு பொறவுள்ளவா இருக்கீங்கதானே, கபூர்ல நிம்மதி கிடைக்க, சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு, மஷர் மைதானத்தை கேள்வி கணக்கு இல்லாம பாலத்தை கடந்து போறதுக்கு, கேள்வி கணக்கு லேசாகிறதுக்கு, சொர்க்கத்துல மேலான அந்தஸ்துகள் கிடைக்கிறதுக்கு, அல்லாத திருப்பொருத்தம் கிடைக்கிறதுக்கு, இவ்வளவு பிரமாண்டமான சொர்க்கங்கள் கிடைக்கிறதுக்கு தீன் என்று சென்னாலே மனசுக்கு வாரது ஆகிறம். அப்ப துனியா துணியான வாழ்க்கையில் எவ்வளவு தேவைகள் இருக்குது, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பஞ்சம், பயங்கரவாதம், இதே போல நிம்மதியின்மை, வாழ்க்கையில சிக்கல்கள், பிரச்சனைகள், வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அதுக்கு வேணும் செல்வம், அதுக்கு வேணும் காசி பணம், அதுக்கு வேணும் பட்டம் பதவி, அதுக்கு வேணும் ஆட்சி அதிகாரம், உலகத்துடைய வசுக்கள் அதுக்கு வேணும். துனியாவுடைய நிலைமைகளுக்காக எங்கட மனசு போறது, துனியா வேணும், துனியாவுடைய நல்ல நிலைமைகளுக்கு வேணும், துனியாதான் வேணும். ஆக்ராவுடைய விஷயத்துக்கு அது தீன், அது சொல்லுங்க நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி மத்த ஏனைய அமல்கள் நல்ல விஷயங்கள் இதெல்லாம் ஆக்ரத்து தான் கிடைக்கும். அன்பான சகோதர பெரியார்களே, நாங்க அதை மனதில் எடுத்துடணும், எங்கட மனசுல நாங்க கொண்டு வரணும். இந்த தீன் மௌத்துக்கு பொறவு கிடைக்கிறது, நாங்க செய்யக்கூடிய சின்ன பெரிய எந்த அமலானாலும் நான் ரெண்டு விஷயத்தோட செஞ்சால் வாக்களிக்கப்பட்ட நன்மைகள் ஆகரத்துல கிடைக்கும். அது ஒன்று ஈமானோட செய்யணும், ஒன்று ரெண்டாவது நபியுடைய வழியில செய்யணும். இந்த ரெண்டோட நான் செஞ்சால் அதை பத்தி பிக்கர் பண்ணவே தேவையில்ல, அது ஆகரத்திலே அல்லாஹ் அதை பூர்த்தியாக தாத்துக்கு ஏற்பாடு பண்ணுவான். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு மௌத்துக்கு பொருள வாழ்க்கையில நன்மைகளை தருவான் அதுல எந்த விதமான வித்தியாசம் ஏற்படாது. நீங்க ஒரு ஈச்சம் பலன் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சாலும் ரஹ்மான்